பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. யோவான் எதினச் செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 14, இறைவசனங்கள் 27-31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அமைதி என்பது இன்று நாம் தேடி அலைந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மிகவும் தேவையான ஒன்றாகவும் இந்த அமைதி என்பது நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் அமைதிக்காக பல்வேறு நிலைகளை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் வசதியாக வாழ்ந்தால்தான் என்னுடைய வாழ்வு அமைதியாக இருக்கும், அல்லது தேவையான பொருட்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தால்தான் நான் அமைதியை பெறக்கூடியவனாக இருப்பேன், அல்லது நல்ல உடல் சுகத்தோடு உடல் பலத்தோடு நான் இருந்தால்தான் எனக்கு அமைதி கிடைக்கும், நான் புகழோடு வாழ்ந்தால்தான் இந்த சமூகத்திலே எனக்கு பல்வேறு விதமான புகழ் இருந்தால்தான் எனக்கு அமைதி கிடைக்கும், நான் பதவியோடும் பல்வேறு விதமான நிலைகளிலும் நான் உயர்கிற போதுதான் எனக்கு அமைதி கிடைக்கும் என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலே நாம் அமைதியை பல்வேறு நிலைகளில் தேடி அலையக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை நான் வீடு சந்திப்பதற்காக சென்றிருந்தேன். அந்த வீட்டிலே மிகவும் பக்தியான குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தினமும் திருப்பலிக்கு செல்வார்கள், தினமும் காலையிலே ஜபம் செய்வார்கள், மாலையில் ஜபம் செய்வார்கள், மிகவும் பக்தியான குடும்பத்தினர். ஆனால் அவர்கள் வீட்டிலே நான் அந்த நேரத்தில் அமைதியை பார்க்க முடியவில்லை. பணம், புகழ், சந்தோஷம் எல்லாம் இருந்தும் அவர்கள் வாழ்விலே அவர்கள் அமைதியை காண அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். யாருடைய முகத்திலும் சந்தோஷம் இல்லை. ஒரு சோகமான ஒரு வாழ்வோடு அவர்கள் நகர்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஒரு வெறுப்பு உணர்வோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரிடமும் பேசுவதற்கு பயம், யாரையும் சந்திப்பதற்கான ஒரு தயக்கம், நிம்மதி இழந்து பல்வேறு நிலைகளிலே அவர்கள் வீடு வெறுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் பார்க்க முடிந்தது. ஏன் என்கின்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. அவளிடத்தில் பேசி கொண்டிருந்தேன், பல்வேறு விதமான காரியங்களை எல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். நான் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொண்டேன், நினைத்தது நடக்கவில்லை. அவர்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லை, நடக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவளுடைய வாழ்விலே அமைதியை இழந்திருக்கிறார்கள். நடப்பது நடக்கும், அதை கடவுள் கையில் நாம் கொடுத்து விடுகிறோம். கடவுள் நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்விலே இல்லாமல் போயிருந்தது. அதனால் அவர்கள் அமைதி இழந்தவர்களாக, அமைதியை இழந்த குடும்பமாக அவருடைய குடும்பம் இருப்பதையும், சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையையும் நான் பார்க்க முடிந்தது. பல நேரங்களிலே நாமும் கூட நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக, நாம் நினைத்ததை நடத்தி ஆக வேண்டும் என்பதற்காக நம்முடைய அமைதியை இழந்து விடக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய அமைதியை நாம் இழப்பதற்கு காரணமாக இருப்பது, நான் நினைப்பது நடக்க வேண்டும் அல்லது நான் நினைப்பதை எப்படியாவது நடத்தி தீர்த்தாக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைகளில்தான் நம்முடைய அமைதியை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால் நாம் சோகத்தின் உச்சிக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், அமைதியை இழந்த ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு ரட்சிதை அழகாக நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார், அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். இந்த அமைதி உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல. இந்த அமைதி உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல. பல நேரங்களிலே நாம் உலகத்தின் அமைதியை தேடி அலையக்கூடியவர்களாக, தேடி தேடி செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தில் தரக்கூடிய அமைதியை தருவதற்காக நான் வரவில்லை, ஆனால் உங்களுக்கு அமைதியை நான் தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த உலகம் தரக்கூடிய அமைதி என்று சொல்கிற போது அது ஒரு வெற்றிடத்தை நமக்கு நிரப்பக்கூடியதாக இருக்கிறது, ஒரு வெற்று வாக்குறுதியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது, அல்லது ஒரு தற்காலிக ஆறுதலை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கடவுள் தரக்கூடிய அமைதி என்பது நிறைவான ஒரு வாழ்வை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது, நிறைவை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது, அனைத்து விதமான புரிதல்களையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பவுலின் கடிதங்களை எல்லாம் நாம் வாசிக்கின்ற போது பல்வேறு இடங்களிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அமைதியும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி அவர் பல இடங்களிலே வாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். பல இடங்களிலே அந்த மக்களை சந்திக்கின்ற போதெல்லாம் கடவுளுடைய அமைதியை தரக்கூடியவராக இருக்கிறார். அதேதான் இயேசுவும் அந்த சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அமைதியை தரக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். கடவுளுடைய அமைதி என்பது நமக்கு நிறைவும் வாழ்வும் தரக்கூடிய அமைதியாக இருக்கிறது. விவிலியம் முழுவதையும் நாம் பார்க்கிற போது கடவுளுடைய அமைதியை நாம் ஒரு பரிசாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், கடவுளுடைய கொடையாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நாம் தரக்கூடிய நமக்கு அமைதி என்பது நாம் கடவுளோடு இணைந்துள்ளோம் என்பதை, நம்ம கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்கிறோம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் பிலிப்பியர் கேள்வி திருமுகம் அதிகாரம் 4:7 சொல்கிறது, இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளங்களையும் மனங்களையும் பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அமைதி இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும், உள்ளத்தைக்கும் அமைதிக்கும் மனதிற்கும் பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி பிலிப்பியர் கடிதம் திருமுகம் அதிகாரம் 4:7 என வாசிக்கின்றோம். கடவுள் தரக்கூடிய அமைதி என்பது நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய மனதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைதியாக இருக்கிறது. அதேதான் 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கிறோம், அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களுக்கு முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. கடவுள் தரக்கூடிய அமைதி என்பது நம்மை முற்றிலும் தூய்மையாக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தூய்மையான வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளம் உடல் ஆன்மா அனைத்தையும் குற்றமின்றி முழுமையான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் ரோமேயர் கேள்வி அதிகாரம் 5:1 நாம் வாசிக்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ்கிற போது கடவுளுடைய அமைதி நமக்கு நல்வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை நாம் வாழ்கிற போது நமக்கு இறைவன் கொடுக்கின்ற அமைதி நிறை வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த அமைதியை தான் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் இந்த உலகத்தினுடைய அமைதியை தேடி அலைந்து நம்முடைய வாழ்விலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போது நாம் கடவுளுடைய அமைதியை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமோ அப்போது நாம் குற்றமற்றவர்களாக நிறை வாழ்வை பெறக்கூடியவர்களாக உள்ளத்திலையும் மனதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வாழ்வாக உள்ளமும் ஆன்மாமும் உடலும் அனைத்து குற்றங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாழ்வாக நமக்கு இறைவன் தரக்கூடியதாக இருக்கிறார். அமைதி என்பது நமக்கு ஒரு ஆன்மீக ஒன்றிப்பை நிறைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் தரக்கூடிய இந்த அமைதி என்பது நாம் உலகத்தோடு இணைந்து நாம் ஆன்மீக வாழ்வில் இன்னும் ஆளப்படக்கூடிய ஒரு நிறைவை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடவுளுடைய அமைதியில் நிலைப்பாறக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கடவுளுடைய அமைதியில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்போது கடவுளுடைய அமைதியை பெறுகிறோமோ நாம் கடவுளுடைய அமைதியின் தூதர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்விலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளுடைய அமைதியை நாம் பெறுகிற போது நாம் கடவுளுடைய அமைதியின் தூதர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாமும் அமைதியை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாமும் நம்முடைய அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் அமைதியாக வாழாத சூழ்நிலைகளிலே பிறரை மகிழ்விக்க முடியாது. பிறரை அமைதியில் நாம் வாழ வைக்க முடியாது. நாம் எப்போது அமைதியில் இறைவனுடைய அமைதியை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய அமைதி பிறரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், பிறருக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்கும். நம்முடைய அமைதி எப்படிப்பட்ட ஒரு அமைதியாக இருக்கிறது? இந்த உலகத்தின் அமைதிகளை தேடி அலையக்கூடியதாகவா அல்லது கடவுளுடைய அமைதியை நாம் தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய அமைதியை நாம் தேடி பெறுகிற போது நாம் கடவுளோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த இணைதலின் வழியாக நாம் அந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அமைதியை பிறருக்கு நாம் தருகிற போது நிறைவாழ்வை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இறை இயேசுவின் அமைதியை நாம் பிறருக்கு தரக்கூடியவர்களாக மாறுகிறோம் என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, அக்களி புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மகில் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவாழ்வை பெறக்கூடிய அமைதியை எங்கள் வாழ்வில் நாங்கள் ஒவ்வொருவரும் பெறுகின்றோம். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி மகிழ்வதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதக ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துவில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள் மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் இயலாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம்.